அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு இன்னமும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படுவது குறித்து ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபி அலெக்சாண்டர் அளித்த பேட்டி.
யாராவது தள்ளுபடி போட்டாங்கன்னா, கல் எடுத்து அடிச்சுட்டாங்க.
இலங்கையில் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த ஆண்டு வழங்கப்படும் நிதியில் பெரும்பகுதி கிடைக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில், அது குறித்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்த கருத்து.
எங்களுக்கு மத்திய அரசிலே இருந்து நிதிகள் வராததன் காரணத்தினால் எங்களுடைய பல அபிவிருத்திகள் இன்று அரைவாசியிலே அல்லது குறைவாசியிலே நிற்கின்றது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணு பிரியா.
ரஷ்யாவுக்கு சொந்தமான ராணுவ விமானம் ஒன்று கருங்கடலில் விழுந்து நொறுங்கி விபத்து குறித்து அந்நாட்டு அதிபர் புதின் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். சூச்சி நகரிலிருந்து சிரியாவை நோக்கி புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்திலே நொறுங்கி விழுந்தது. அந்த விமானத்தில் பயணித்த 90 அதிகமானோர் உயிர் தப்பவில்லை. விபத்துக்குள்ளான விமானம் மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை இடையே நிகழ்ந்த உரையாடல் போன்று தோன்றும் ஒன்றை ரஷ்ய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று ஒளிபரப்பி காட்டியுள்ளது. அந்த விமானம் மாயமாகும் வரை அது எவ்விதமான சிரமங்கள் எதிர்கொண்டதற்கான அறிகுறிகள் எதுவும் பதிவாகவில்லை. அதில் வந்த அனைத்து குரல்களும் அமைதியாகவே இருந்தன.
வத்திக்கானில் கிறிஸ்துமஸ் தின உரையை நிகழ்த்திய போப் பிரான்சிஸ் சிரியாவில் நடைபெறும் மோதல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் இந்த மோதலில் அளவுக்கு அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
Questo annuncio percorre tutta la terra e vuole raggiungere tutti i popoli.
பகை மற்றும் பழிவாங்கும் உணர்வை கைவிடும்படி பாலத்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களை அவர் வலியுறுத்தினார். சிரியா விவகாரம் குறித்து பேசிய போப் பிரான்சிஸ், சர்வதேச சமூகம் 5 நடைபெறும் இந்த மோதல்களுக்கு தீவிரமான பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலத்தீனியர்கள் ஒன்றாக இணைந்து வரலாற்றில் ஒரு புதிய பக்கத்தை எழுத வாருங்கள் என்றும் போப் அழைப்பு விடுத்துள்ளார்.
பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள கேட்டன் டுவானோஸ் மாகாணத்தின் அருகே இன்று நோக்டென் என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி கரையை கடக்க உள்ளது. நினா என்று அழைக்கப்படும் இந்த சூறாவளியின் வேகம் மணிக்கு 235 வேகம் வீசியிருக்கிறது. இந்த சூறாவளியால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தங்கள் வீடுகளை விட்டுச் செல்ல மறுக்கும் மக்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டாயமாக வெளியேற்ற தான் உத்தரவிட்டுள்ளதாக கேட்டன் டுவானோஸ் மாகாணத்தின் துணையாளரான ஷிர்லே அபுண்டோ கருத்து தெரிவித்துள்ளார். விடுமுறை காலம் என்பதால் தங்கள் ஊர்களுக்கு புறப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் நடுவழியில் தவித்து வருகின்றனர்.
சிலியின் கடற்கரைக்கு அப்பால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வுப்படி 7.7 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. புருட்டோமன் நகரிலிருந்து 200 தென்மேற்கில் மையப்புள்ளி அமைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் 3 உயரம் வரை சுனாமி அலை வீசுவதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை.
இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தூதுவர்களை வரவழைத்து கண்டனம் தெரிவிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலத்தில் கட்டப்பட்டு வரும் இஸ்ரேலிய குடியிருப்பு பணிகளை நிறுத்த கோரி கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் நிறைவேற்றியதை தொடர்ந்து நெத்தன்யாஹு கோபமாக இருக்கிறார். பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வரவழைக்கப்பட உள்ளவர்கள் அடங்குவர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டுள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் அறவாளி இளம்பருதி.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது மன் கி பாத் என்ற நாட்டு மக்களுடன் வானொலியில் உரையாடும் நிகழ்ச்சியில் ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்யும் நுகர்வோருக்கு விருதுகள் வழங்கும் திட்டத்தை அறிவித்தார். இன்று வானொலியில் உரையாற்றிய மோடி, ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்யும் நுகர்வோருக்கு 2 விருதுகள் வழங்கும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், லக்கி கிராக் யோஜனா மற்றும் டிஜிட்டல் வியாபார் யோஜனா ஆகிய திட்டங்கள் மூலம் விருதளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
இ பேமெண்ட் கி ஆதத் லகே இஸ்லியே பாரத் சர்க்கார் நே கிராஹகோ கே லியே ஆர் சோட்டே வியாபாரியோ கே லியே ப்ரோத்சாஹன் யோஜனா கா ஆஜ் சே பிராரம்ப் ஹோ ரஹா ஹை.
இந்த திட்டம் குறித்து மேலும் பேசுகையில், இந்த திட்டங்கள் இன்று முதல் அமலாகிறது. 15,000 பேருக்கு தினமும் பரிசு வழங்கப்படும். வருமான வரியையும் மின்னணு முறையில் செலுத்தலாம். இந்தியாவை ரொக்கமில்லா நாடாக மாற்ற வேண்டும் என உங்களை வேண்டுகிறேன் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். தற்போது நாட்டில் நடந்து வரும் கருப்பு பணத்திற்கு எதிரான போர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் வெற்றியடைந்துள்ளது. பொதுமக்கள் தரும் தகவல் காரணமாக கருப்பு பணம் பதுக்குவோர் தொடர்ச்சியாக சிக்கி வருகின்றனர். இது முடிவு அல்ல என்று மோடி கூறினார். மேலும் அவர் உரையாற்றுகையில், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாயின் சாதனையை யாரும் மறந்துவிட முடியாது. அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று தெரிவித்த மோடி நாட்டு மக்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்திய கல்வியில் புதிய வழிமுறையை அறிமுகம் செய்த மதன் மோகன் மால்வியாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது சேவையை யாரும் மறந்துவிட முடியாது என்று மோடி தெரிவித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி டெஸ்ட் தொடரை வென்றது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்த ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது என்று தனது உரையில் தெரிவித்தார். மேலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இளையோர் உலக ஹாக்கியில் வென்ற இந்திய அணிக்கும் மோடி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இறுதியாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்த ஆண்டில் பிரதமர் மோடி உரையாற்றும் இறுதி மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும்.
அறவாளி இளம்பருதி வழங்கிய செய்தி தொகுப்பு அது. இனி தமிழக கண்ணோட்டம். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்துக்கு இன்னமும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படுவது ஏன் என தமிழக எதிர்க்கட்சிகள் வினவியுள்ள நிலையில் இது குறித்து ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபி அலெக்சாண்டரிடம் கேட்டேன்.
போலீஸ்காரர்கள் ஒரு இடத்தில் அமர்த்தப்படுவது அங்கு ஏற்படுகின்ற சட்டம் ஒழுங்கு நிலையை பொறுத்ததுதான். இந்த இடத்திற்கு இப்பொழுது அதிகமான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மக்களை கட்டுப்படுத்தவும் அங்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் போலீஸ்காரர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ்காரர்கள் போடப்படுவது எத்தனை பேர் போட வேண்டும், எந்த அளவிற்கு போட வேண்டும், எப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரியை போட வேண்டும் என்பதெல்லாம் போலீஸ் தலைமையுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் வந்து மற்றவர்கள் போய் இந்த மாதிரி போலீஸ்காரர்களை போடுங்கள், இந்த மாதிரி நம்பர்கள் போடுங்கள் என்று சொல்வதெல்லாம் சரியாக தெரியவில்லை. இந்தியன் ஆர்மி ஜெனரலிடம் போய் காஷ்மீரில் எவ்வளவு பேரை போட போகிறீர்கள், சாய்னா பக்கத்தில் எவ்வளவு பேரை போட போகிறீர்கள், அல்லது பாகிஸ்தான் பக்கத்தில் எவ்வளவு போட போகிறது எவ்வளவு தூரத்திற்கு அர்த்தமற்றதோ அதே போல இது அர்த்தமற்ற கூப்பாடு என்பதை நான் கருதுகிறேன்.
அதே சமயம் நீங்க கூறியது போல பதற்றமான பகுதியில் அதிக போலீசார் நிறுத்தப்படுவதும் பின்னர் அது தனிந்த பிறகு போலீசார் கொல்லப்படுவதும் இயல்பான நடைமுறைதான். ஆனால் முதலமைச்சர் மறைந்த பிறகு அங்கு போலீசார் இன்னமும் நிறுத்தப்படுவது ஏன்?
ஜனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அங்கு கூட்டமாக நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள், வந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆகவேதான் போடப்பட்டிருக்கிறது.
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டும் போதும் பாதுகாப்பு பணியில் ஏறத்தாழ 240 போலீசார் ஈடுபட்டுள்ளனர், அவர்களுக்கு உணவு மற்ற அலவன்ஸ் போன்ற பல சலுகைகள் உள்ளது. இந்த போலீசாரை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பணியிலும் போக்குவரத்து பணியிலும் ஈடுபடுத்தினால் மாநிலத்துக்கு பலன் கிடைக்குமே என்று கருத்து தெரிவித்துள்ளார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் விஷயம். டிபார்ட்மெண்ட் விஷயம் கட்சிக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாம் சொல்றாங்களா? ஒண்ணுமே சொல்ல கிடையாது. இதெல்லாம் போலீஸ்காரங்க விஷயம். அவங்க போலீஸ் அதிகாரத்துக்கு தெரியும், போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் என்ன செய்யணும், தண்ணி கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, மேல அது ஷிப்ட் எப்படி போடணும், இதெல்லாம் இவங்க வேலை இல்லைங்க.
சரி, நீங்க பணியில இருக்கும் போது இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்துள்ளதா?
ஆமா, அதே மாதிரி நான் பணியில் இருக்கும் போது 2006 கட்சி மாறின சமயம், 2006 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. அந்த சமயத்திலே இதே மாதிரிதான் கோப்பாடு போட்டாங்க, எப்ப நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க, எப்ப போலீஸ்காரங்க ரிமூவ் பண்ண போறீங்க. யூ சீ தி காடர் வெர் எக்ஸூபரண்ட். திமுக கட்சிக்காரர்கள் அந்த காலத்துல ரொம்ப சந்தோஷமா மேலேயும் போயிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு போய் கல்ல பண்ணி போட்டாங்கன்னா, ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டாங்கன்னா, இந்த போயஸ் கார்டன்ல யாரு பதில் சொல்லுவா? உடனே எப்படி நீங்க பந்தோபஸ்த் போடாம போட்டீங்க கேள்வி கேட்பீங்க. ஆகவே பந்தோபஸ்த் போடுவது, எவ்வளவு நாளைக்கு போடுவது, எப்படி போட வேண்டும் என்பதெல்லாம் போலீஸ் தலைமையுடைய வேலை. இதை பற்றி மற்றவர்கள் பேசுவது சரியாக தோன்றவில்லை.
ஓய்வு பெற்ற டிஜிபி அலெக்சாண்டர் அளித்த பேட்டியது. தமிழகத்தில் சேலம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறை ஆய்வுகள் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில், இந்த கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட வைப்பு தொகை குறித்து விசாரிக்க ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கோரியுள்ளார். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் சேலம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகளில் கடந்த புதன்கிழமை முதல் வருமான வரித்துறையின் ஆய்வுகள் நடைபெற்றதாக இந்திய ஊடக செய்திகள் கூறுகின்றன. இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதிக்காக அந்த நோட்டுகள் பெறப்பட்டதா என்பதை அறிவதற்காகவே இந்த ஆய்வுகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிலதிபரும் திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் உறுப்பினருமான சேகர் ரெட்டியை சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறை கடந்த புதன்கிழமை கைது செய்ததை தொடர்ந்தே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழக தலைமைச் செயலர் ராம மோகன ராவின் இல்லத்தில் நடைபெற்ற சோதனைகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் இந்த மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட வைப்புத் தொகை விவகாரங்கள் குறித்து உடனடியாக விசாரிக்க ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் கோரியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான மு க ஸ்டாலின் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள இது தொடர்பான அறிக்கையில் உயர்மட்ட விசாரணை குழுவை அமைக்க தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அராஜகமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கூட்டுறவு சங்க தேர்தல்களை நடத்தி அதிமுகவினரை மத்திய கூட்டுறவு வங்கிகளின் தலைவர்களாக ஆளுங்கட்சியினர் அவசர அவசரமாக நியமித்ததாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர்களை பதவி நீக்கம் செய்து கூட்டுறவு இயக்கத்தின் மாண்பை காக்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ள மு க ஸ்டாலின் கூட்டுறவுத்துறைக்கு தலைமை தாங்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் தலைவர்களும் பழைய ரூபாய் நோட்டுகளை வைப்பு தொகையாக பெற ஏன் அனுமதித்தார்கள், நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு விவசாயிகளுக்கான பண பரிவர்த்தனை செய்யக்கூடாது என்று கூட்டுறவு சங்கங்களே முடக்கப்பட்டு விவசாயிகள் அனைவரும் பரிதவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஓசை ஏதுமின்றி இப்படி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் வைப்பு தொகையாக பெற்றுக் கொண்டது எப்படி என்பது போன்ற கேள்விகள் குறித்தெல்லாம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உண்மை விவரங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை கிழக்கு மாகாண சபைக்கு மத்திய அரசிடமிருந்து இந்த ஆண்டு கிடைக்க வேண்டிய நிதியில் பெரும்பகுதி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபைக்கு மத்திய அரசினால் இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி இதுவரையில் முழுமையாக கிடைக்கவில்லை என்று மாகாண முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களினால் தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி வெளியிட்டுள்ள தகவல்களின்படி கல்வி அமைச்சகத்துக்கு இதுவரையில் 29% நிதியே கிடைத்துள்ளது.
உலக வங்கி திட்டத்தின் ஊடாக 495 மில்லியன் ரூபாய்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டி இருந்தது. 295.8 மில்லியன் ரூபாய்கள் தான் இதுவரையும் எங்களுக்கு கைகளிலே பணமாக கிடைத்திருக்கின்றது. அதுபோல் இந்த மாகாணத்துக்குரிய விசேட குறித்தொரு ஒதுக்கப்பட்ட நிதியாக 1080 மில்லியன் ரூபாய்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வருடம் எங்களுக்கு இதுவரையும் கைகளிலே 199 மில்லியன் ரூபாய்கள் தான் வந்து சேர்ந்திருக்கின்றது. கல்வி அமைச்சினுடைய ஒரு விசேட செயல் திட்டமாகிய அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்திற்காக இந்த வருடம் 2025 மில்லியன் ரூபாய்கள் தரப்படுவதற்கு ஒதுக்கீடுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் 549 மில்லியன் ரூபாய்கள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஒதுக்கப்பட்ட அல்லது வாக்களிக்கப்பட்ட நிதிகளிலே மிக பெருமளவு நிதிகள் எங்களுக்கு இதுவரையிலும் வந்து சேரவில்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த பற்றாக்குறையான நிதிகளை வைத்துக் கொண்டு ஏற்கனவே மூலதன விடயங்களாக கல்வி அமைச்சிலே முடிக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கு அந்த கொடுப்பனவுகளை தீர்ப்பதற்கே இந்த நிதிகள் போதாமல் இருக்கின்ற நிலை
என்றார் மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி. மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு முழுமையாக கிடைக்காத நிலையில் அபிவிருத்தி பணிகளில் முடக்கம் ஏற்படலாம் என்கின்றார் மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமத்.
கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகின்ற போது 2016 ஒரு பரந்த அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ அபிவிருத்திகள் இன்னும் முடிவடையாத நிலையில் இருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு மத்திய அரசிலே இருந்து நிதிகள் வராததன் காரணத்தினால் எங்களுடைய பல அபிவிருத்திகள் இன்று அரைவாசியிலே அல்லது குறைவாசியிலே நிற்கின்றது. அதை அந்த நிதிகளையும் இந்த 30ஆம் தேதிக்கு முன்பு கௌரவ ஜனாதிபதி அவருடன் கௌரவ பிரதம மந்திரியுடன் கதைத்து அதை எடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம்
என்றார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமத்.
உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.